ശ്രീശൈലേശദയാപാത്രം ദിവക്യാദിഗുണാർണവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തതിതരാണി ത്രിണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ധൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൗ ശരണം പ്രപദ്യേ അസ്മദ്ഗുരുസമാരംഭാം യതിശേഖരമധ്യമാം ലക്ഷ്മീവല്ലഭപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം ശ്രീവത്സചിന്നമിശ്രേഭ്യോ നമമുക്തിമധീമഹേ യദുക്തയസ്ത്രയീകണ്ഠേ യാന്തിമംഗളസൂത്രതാം. ആഴ്വാൻ ത്രിവടികളെ ശരണം. அத்தியாச்சரியமாக நம்ம ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அனுபவிச்சுன்னு வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருடைய திருவடி தாமரைகளையும் அடியின் சக்ரத் பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு இந்த மாலை நல்வேளையிலே ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை மேலும் வளர்த்து இன்றையோடு பூர்த்தி பண்ணி அமைகிறேன். அதாவது அடியேன் போன காலக்ஷேபத்திலேயே பூர்த்தி பண்ணுவதாக இருந்தேன். ஆனால் அது 17வது எண்ணிக்கையாக இருந்தது. அடியனுக்கு ஒரு பெரிய அபிலாஷை என்னென்னு கேட்டால், 18 அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்குது. அதாவது உடையவர் 18 பரியாயம் திருக்கோட்டியூர் நம்பி பக்கலிலே எழுந்தொருள் இருந்து கடைசியில் 18வது முறை தான் சாபல்யமாகும்படியாக விசேஷார்த்தங்களை இரகசியார்த்தங்களை சிக்ஷித்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து அதிலிருந்து வெளியில் வந்து ஊரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் என்று சொல்லும்படியாக ஊரான் வழியாகவே வந்துருந்த விஷயத்தை ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்ததுனால அந்த உடையோருடைய விஷயத்தை ஸ்மரணம் பண்ணும்படியாக 18வது எண்ணிக்கை அதோடு பூர்த்தி பண்ண வேணும் அப்படிங்கிற ஆசையோடு இன்று பூர்த்தி பண்ணி அமையப்போகிறேன். ஆச்சரியமான கல்யாண குணங்களையா பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். எம்பெருமானாருடைய விஷயம் தொடங்கி யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜன்னு ஆரம்பித்து அதுதான் உடையவருடைய விசேஷம். அவருக்காகவே ஏற்பட்ட அந்த ஸ்லோகத்தை ஸ்மரணம் பண்ணி கொண்டு அதுலேருந்து ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தை விதவிதமாக அனுபவித்து எம்பெருமானார் எம்பெருமான் பெரிய பிராட்டியார் எல்லாரையும் ஸ்மரணம் பண்ணி நம்மாழ்வார் தொடக்கமாக எம்பெருமானார் நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் பெரிய பிராட்டியார் எம்பெருமான் இந்த குரு பரம்பரையில் எம்பெருமானார்கிட்டேருந்து அப்படி எடுத்துட்டு போய் அதெல்லாம் அனுபவிச்சுண்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையா நிறைய சொல்லிகிட்டே வந்து அப்புறம் வைகுண்டத்தினுடைய வர்ணனையும் கொடுத்து இப்பேற்பட்ட எம்பெருமானே அப்படின்லாம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்துட்டு இவ்வளோ தெரியும் கல்யாண குணங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேனே, ஆனால் நான் பண்ணுறது ஒரு பெரிய பிசகோ, நான் பண்ணுறது பெரிய தப்போ அப்படின்னு அவருக்கு தன்னைத்தானே கேட்டு ஹா ஹந்த ஹந்த ஹதகோஸ்மி கலோஸ்மி திங்மாஹா அப்படின்னு ஆரம்பித்து தொடர்ச்சியாக அதையே தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கார். போன காலக்ஷேபத்தில் நாம் கடைசியாக பார்க்கும்போது லப்யேஷு துர்லபதரேஷ்வபி வாஞ்சிதேஷு ஜாத்தா சகசிரகுண தத் பிரதிலம்பனேபி விக்னைஹி ஹதேஷ்வபி சதேஷு சமூலாகதம் வர்திஷ்ணுரேவ நது சாம்யதி ஹந்த திருஷ்ணா. அதாவது சமூல காத்தம் அப்படின்னு மொத்தமாக அழிக்கும்படியாக விஷயமாக இருக்கே அப்படின்னு வேறுபறி உண்டாகும்படி எல்லாம் அழிஞ்சு போகும்படியான விஷயங்களாக என் மனசில் வந்துட்டுருக்கே, நானே அழிஞ்சு போயின்னு இருக்கிறேனே. அதனால் சொல்கிறார் லப்யேஷு துர்லபதரேஷ்வபி வாஞ்சிதேஷு, ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் அரியவையாகவும் இருக்குது, இஷ்ட வஸ்துக்கள் அப்படின்றது இருக்குது. அதில் அபிலாஷை சொல்கிறது எளிமையாக கிடைக்கக்கூடிய வஸ்துவிலையும் அபிலாஷம் போகிறது, அரிதாக கிடைக்கக்கூடியது ஐயோ இதெல்லாம் கிடைக்காத வஸ்துவாக இருந்தாலும் எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலையும் இருக்குது. அப்புறம் என்னென்னலாம் இஷ்டப்படுறோமோ அந்த வஸ்துக்கள்லையும் அப்படி எனக்கு அபிலாஷங்கிறது 1000 மடங்கு அதிகமாக போயிட்டே இருந்தால் கூட இடையூறுகள் அப்படி நிறைய இருந்துட்டுருக்கு. அந்த இடம் அதனால தான் சொல்கிறார் சமூல காத்தம், அந்த வேர்பறி உண்டானால் கூட அந்த வஸ்துக்களில் ஆசை மேலே மேலே வளர்ந்து அதிகப்படியாக ஆயிண்டே போகிறதே தவிர அடங்க மாட்டேங்கிறதே. வர்திஷ்ணுரேவன் அது சாமியதி, சாமியம்னு அப்படியே அடங்கணும். சாமியதி ஹந்த திருஷ்ணா, இந்த திருஷ்ணைங்கிறது ஆசை, இது மேலே மேலே வந்து அடங்காமல் போயிட்டே இருக்கே. அப்படின்னா சரணாகதி பண்ணுறவனுக்கு ஆறு விதமான லட்சணங்கள் முதல்ல வேணும்னு சொல்லப்படுறது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோத்ருத்த வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதின்னு சொல்லப்படுறது. லக்ஷ்மி தந்திரங்கிற ஆகம சாஸ்திரத்தில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை விபீஷணாழ்வான் பக்கத்தில் பூர்ணமாக காட்டுவர்கள் நம் பெரியோர்கள். ஆறு விதமான லட்சணங்களும் பொருந்தி வந்து சரணாகதி பண்ணினான் விபீஷணாழ்வான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விசேஷணம். இதில் அனுகூலமான விஷயத்தையே சங்கல்பம் பண்ணணும். எது விபீஷணாழ்வான் விஷயத்தை எடுத்தெடுத்து சொல்லணுமானால் ராவணனுக்கு அனுகூலமான விஷயத்தை சொல்லி சீதையை கொண்டு கொடுத்துடு, பிரதீயதாம் தாசரதாய மைத்திலி அப்படின்லாம் சொல்லி அனுகூலமான விஷயத்தை சொல்லி அவன் அதை கேட்காம தன்னை காலால் எட்டி உதச்சி போடா பயலே அப்படின்னு சொன்ன பிறகு, ஐயோ இனிமே பிரதிகூலமானவர்கள்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுனால பிராதிகூல்யஸ்ட வர்ஜனம்னு, எப்பொழுது பிரதிகூலமாக நமக்கு எதிர்மறையாக போயிட்டார்களோ அவர்களோடு இருந்தால் வாழ்ச்சிங்கிறது கிடையாது, எம்பெருமான் திருவடி ஒன்றே நமக்கு வாழ்ச்சி அப்படின்னு புரிஞ்சு பிரதிகூலமானவர்களெல்லாம் விட்டு விட்டு வந்தார். அதுக்கப்புறம் ரட்சிஷதீதி விஸ்வாசா, மனசில் ஒரு திட விஸ்வாசம், எம்பெருமான் ஒருவனே காப்பாற்ற தகுந்தவன், நம் எல்லோரும், அதாவது அவன் எம்பெருமான் சர்வ ரட்சகன், நாம் ரக்ஷிய வர்க்கங்கள், காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் நாம், எம்பெருமான் ஒருவனே காப்பாற்றுபவன். அதில் சரணாகதம் சரணாகதின்னு வந்துவிட்டவர்களை ஒரு மிதுனமாக பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து நமக்கு அப்பேறுபட்ட சரணாகத சம்பரட்சணம் சரண்யர்களாக இருக்கிறார்கள், நாம் சரணாகதி பண்ணினோம்னா அவர்கள் சரண்யர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு ரக்ஷிஷதீதி விஸ்வாசகா அப்படின்னு வரார். கோப்திருத்த வர்ணம், யார் அப்படி ஒரு கோப்தாவோ, நம்மளை ரட்சிக்க போகிறது எவனோ அவனை வந்து வரிச்சிண்டு, சக்கரவர்த்தி திருமகன்தான் இப்படி நமக்கு சரியான கோப்தா அப்படின்னு வரிச்சிண்டு வரக்கூடியவர். ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே, நிக்ஷேபம்னா க்ஷேபம்னாலே தூக்கி போடுறது, க்ஷிபதி டுத்ரோ, ஆத்ம நிக்ஷேபம்னா ஆத்ம ஆத்மீயங்கள்னு சொல்லும்படியாக, ஒன்று சொன்னால் லட்சித லட்சணைன்னு வியாக்கரணங்களில் சொல்லுவார்கள் கிராமரில் சம்ஸ்கிருதத்தில். அதாவது ஒன்று சங்க சொன்னால் சக்கரத்தை சொன்னா மாதிரி, சக்கரம் மட்டும் சொன்னால் சங்கத்தை சொன்னா மாதிரி, ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னால் பஞ்சாயுதங்களையும் சொன்னா போலே என்றெல்லாம் விஷயங்கள் உண்டியா இல்லையா? இப்போ நம்ம 100 தப்பு பண்ணியிருக்கோம்னு எம்பெருமான்கிட்ட போய் சொன்னோம்னா 100 தானா? சதவபி ஆத்மவத்தையா அப்படின்னு அயோத்தியா காண்ட ஆரம்பத்திலே சொல்றது பகவான், நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவை, 100 பாபங்கள் தானே நாம பண்றோம், எம்பெருமான் ஸ்மரணை பண்ணிக்க மாட்டாங்கிறதுக்கு கோடி கோடியா பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் 100ங்கிறது சும்மா ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லி லட்சித லட்சணைன்னு சொல்லுவார்கள். அது போல இந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லி ஆத்ம நிக்ஷேபம்னா ஆத்ம ஆத்மீயங்கள்னு, அதாவது நம்முடைய ஆத்மாவையும் இந்த சரீரத்தையும் நம்முடைய மனைவி மக்கள் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் எம்பெருமான்கிட்ட போடுறது தான் பூர்ணமான சரணாகதி, அதை தான் ஆத்ம நிக்ஷேபர். கார்பண்ய நிரகங்காரத்தை, ஒரு அகங்காரமும் இல்லாமல் கிருபண தசையில் அடைஞ்சுடாமல் எம்பெருமானே கதி அவன் திருவடியில் போய் அடைஞ்சுடுறது இருக்கு. இந்த 6 லட்சணமும் பொருந்தி இருந்தால் அதுக்கு சரணாகதின்னு பெயர். இவர் இப்படி பூர்ண சரணாகதி பண்ணும்போது பிரதிகூலமான விஷயம் என்னை விட்டு போக மாட்டேங்கிறது பிராதிகூல்யஸ்ட வர்ஜனம்னு சொல்கிறார் இல்லையா? பிரதிகூலமான விஷயங்கள் இது உலகத்தில் எளிமையானதோ அரிதானதோ எல்லாம் கிடைக்கக்கூடியதோ ஆசைப்படுறதோ எல்லாம் என் மனசு இதில் தான் செல்றதே தவிர அதெல்லாம் விடணும்னு செல்ல மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த 95வது ஸ்லோகத்தை சொல்றாரு, அதனுடைய தாத்பரியம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்ங்கிறது இல்லாம இருக்கே அப்படின்னார். இப்போ ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா அப்படிங்கிற அனுகூலமான விஷயத்தையே சங்கல்பம் பண்ணிக்கணும்னு சொல்றோமே, அந்த விஷயத்தை இப்போ இன்றைக்கு நாம காலட்சேபம் பண்ணக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்றார். அதாவது த்வத்கீர்த்தன ஸ்துதின ஸ்மிருதி ஸ்துதி நமஸ்ருதி வேதனேஷு ஸ்ரத்தான பக்திரபி சக்திரதோ நச்சேச்சா நைவானுதாபமதிரேஷ்வ கிருதேஷு கிம் நூ பூயானஹோ பரிகரஹா பிரதிகூல பக்ஷே த்வன் கீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு. த்வத் கீர்த்தன, எம்பெருமானே உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனம் குணகீர்த்தனம் நமஸ்காரம் தியானம், இப்போ இவ்வளோ விஷயம் சொல்கிறார். இதில் துவதே கீர்த்தன, அதாவது திருநாம சங்கீர்த்தனம், அப்புறம் ஸ்துதி, அது குணசங்கீர்த்தனம், அதுக்கப்புறம் நமஸ்காரம், நமஸ்கிருதிஹி, நமஸ்காரம். வேதனேஷு, வேதனேஷுன்னு சொல்லும்போது தியானம். இதில் எதுலேயுமே எனக்கு ஸ்ரத்தையோ பக்தியோ சக்தியோ இச்சையோ எதுவுமே இல்லையே. அதான் சொல், ஸ்ரத்தான பக்தி ரவி சக்தி ரதோ நச்சேச்சா, இச்சான இச்சை. இந்த இது எனக்கு ஸ்ரத்தையும் இல்லை, பக்தியும் இல்லை, பண்ணுறதுக்கான சக்தியும் இல்லை, இச்சையும் இல்லை, அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவோமோ, இந்த கீர்த்தனாதிகள்லாம் செய்யப்பட்ட அளவில் அனுதாப புத்தியும் இல்லை. செய்யப்படலேன்ற சமயத்தில் அனுதாபம் வரணும் இல்லையா, அந்த அனுதாபமும் வரமாட்டேங்குது. இது என்னோ அந்தோ பிரதிகூல பட்சத்தில் தான் சாமக்ரி வலிதாக உள்ளது, ஆணுகூல்ய விஷயத்தில் சாமக்ரியே இல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு பேசுகிறார். இப்போ நம்ம சொன்ன போன ஸ்லோகத்தில் சொன்னோம் இல்லையா, வேண்டாத விஷயங்கள்லாம் என் மனசில் ஓடுறது, எதுலாம் இஷ்டமோ அதிலெல்லாம் ஆசைப்படுறது என் மனசு அப்படின்னு பிரதிகூல்ய வர்ஜனத்தை சொன்னார். இந்த இதில் இந்த இப்போ சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் ஆணுகூல்ய சங்கல்பம் அதுவும் இல்லையே, அதுவும் எனக்கு பிரதிகூலமாக போயின்ட்டுருக்கு. திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, திருக்கல்யாண குணகீர்த்தனம் பண்ணுறது, தொழுது இறைஞ்சுகிறது, தியானம் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, சக்தி இல்லை, இச்சை இல்லை. நான் என்னது இது, ஏன் இப்படி இருக்கேன் நான், அந்தோ இவை இல்லைங்கிற அனுதாப புத்தி கூட இல்லையே எனக்கு, அதுவும் இல்லை. அதாவது பாபே கிருதே எதி பவந்தி பயானுதாப லஜ்ஜாஹா புனக்கரணமஸ்ய கதங்கட்டேத்தை, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை. யதிராஜ நிமிஷத்தில் சுவாமி மனவாள மாமுனிகள் ஆச்சரியமாக சாதிக்கிறார். பாபே கிருதே, பாவம் பண்ண சமயத்தில் எதி பவந்தி, ஒரு கால் பயமோ அனுதாபமோ லஜ்ஜையோ அல்லது இது மூன்றுமே சேர்ந்து உண்டானால் அப்புறம் மறுபடியும் எங்கேருந்து பாபம் பண்ண போகிறான், புனக்கரணமஸ்ய கதம் கட்டேத்த, எங்கேருந்து உண்டாகும் பாபம் அப்படின்னு, அந்த அனுதாபமாவது உண்டாகணும் இல்லையா, அது கூட இல்லையேன்னு இங்கே தான் சொல்லிக்கிறார். அப்போது பிரதிகூலத்துக்கெல்லாம் ஆசைப்படுறது, ஆனுகூல்யமான விஷயம் திருநாம சங்கீர்த்தனமோ உன்னுடைய கல்யாண குண கீர்த்தனமோ அல்லது அப்பேறுபட்ட விசேஷணங்களோ நமஸ்காராதிகளோ இல்லை தியானமோ இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கே. ஆனால் இது அத்தனையும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். நாம் நினைக்கிறோம் எம்பெருமானோட திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மம், அப்புறம் அவனுடைய கல்யாண குணக்கீர்த்தனம் பண்ணுறது தான் கீழே விழுந்து சேவிக்கிறது, அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கலிகாலத்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில பேர் அப்படிலாம் தியானம்லாம் போய் உட்காரங்க கூட உட்காந்துருவோம், அடிவயிறு சூடு ஏற்படுமே தவிர உண்மையில் தியானம் பலிக்காது. ஏன்னா கலவு கல்மஷிச்சித்தானாம் பாபத்ரவ்யோபஜி பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிகி கிரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம் என்று சொல்லும்படியாக எல்லாம் பாபத்ரவியங்கள் நமக்கு வச்சுருக்கக்கூடிய நெய்யெலாம் கூட டின் டின்னாக வந்துடுத்தே தவிர, நம்ம கிரகங்களில் பசுமாட்டில் பால் கறந்து அதை தயிராக்கி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய்யாக எடுக்கிறோம், அதுலேருந்து ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையே, அதனாலேயே அது பாபத்ரவியங்கள் அப்படின்னு பெயர். எல்லாமே பொருள்கள்லையும் கலப்படம் வந்துடுது, நம்ம மனசுலையும் நிறைய கலப்படம் இருக்குது, கலவு கல்மஷ சித்தமாக போயிடுது. நம்முடைய சித்தங்கள்லாம் நம்முடைய மனசு எல்லாமே கல்மஷமாக கலப்படமாக போய் எல்லாமே வேண்டாத விஷயங்களையா செய்யும்படியாக அமையிறது. அப்போ தியானம் எப்படி பலிக்கும், சரி தியானம் போச்சு, தியானம் வேண்டாம், சரி பகவன் நாம கீர்த்தனம் தான் கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மம்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சமிப்பார் மனுஷனின் நம்மாழ்வாரும் கேட்டிருக்கிறார். ஆண்டாள் பதே பதே அதைத்தான் சொல்லிட்டு வரா, எந்த பையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னா, அப்புறம் மாயனை மண்ணு பாசுரத்தினு எடுத்து பார்க்கும்போது வாயினால் தொழுதுன்ற சாட்சாத் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். தூயோமய வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாளே. இன்னும் பல இடங்கள்லையும் பகவான் கல்யாணன் நாராயணன் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்லாம் சொல்கிறதோ, இப்படி எவ்வளவோ இடங்களில் நிறைய கீர்த்தனம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாளே. இது லோகசாதாரணமான மக்களை குறித்தது, பரமை காந்திகளுக்கு இல்லை, குறத்தாழ்வான் போன்றவர்களுக்கு இல்லை. இது நாம் அப்படி ஒரு பரமை காந்தி ஆயிட்டோமான்னு, இன்னும் கூட பரமை காந்தித்வம் மனுஷர்களுக்கு பக்தி பக்தின்னு சொல்கிறோமே தவிர எத்தனை பேருக்கு பரமை காந்தித்வம் உண்டாயிருக்கு, எம்பெருமான் ஒருவனே அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கு. உன்னிற்று மற்றொரு தெய்வம் தொழாள் கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அப்படின்னு அவர் தொண்டரடிப்புடையாழ்வார் வேற சாதிக்கிறாரே தன்னுடைய திருமாலையில். அவனல்லால் கண்ணனல்லால் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாரே அவர். அவன் இல்லைன்னு தெய்வமே கிடையாது, வேறு தெய்வமே கிடையாது சுவாமி அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு வந்தாச்சு ஆழ்வார்கள். பதே பதே பல இடங்களில் சொல்லிட்டு வந்துட்டார். மற்ற தெய்வத்தை தொழுதான் அது வேசியாத்தனம்னே சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரங்களில். அதையும் மீறித்தான் பல பேர் வந்து எல்லா இடங்களுக்கும் போனால் என்ன, அதை செஞ்சால் என்ன, இதை செஞ்சால் என்ன அப்படின்லாம் செய்கிறார்கள். பரிகாரத்துக்கு தேடிண்டு ஓடுறார்கள். பரிகாரத்தை சொன்னாலும் ஆமாம் இதை சொல்லு எவ்வளவோ செஞ்சாச்சு இனிமேல் இது எங்கே செய்ய போகிறேன்னு அப்புறம் அவரை போய் சிரமப்படுத்தி பரிகாரம் சொல்லு நீ கேட்பானே, அது யாரை கேட்க போகிறாளோ அவளை பற்றி பேசுகிறேன். அப்போது இதெல்லாம் நமக்கு வழியே கிடையாது. நமக்கு உடையவர் காட்டினே திருநாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். அது என்னதுன்னு கேட்டால் துவயமர்த்தானுசந்தானேன சகா சதைவம் பக்தா யாவச்சரீரபாத பத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வாய நம்பெருமாள் சொன்னதாக சொல்கிறாரே நமக்கு சரணாகதியில். என்ன முக்கியமாக எடுக்கிறாரு பாருங்க அந்த இடத்துல, நீ இனிமேல் ரொம்ப உடம்பு தேவர் இருக்க ரொம்ப தளர்ந்து போயிடுத்து, இனிமேல் நீ வந்து அட்டனம் பண்ண வேண்டாம், ஊர் பூரா நீர் இனிமேல் அடிக்கடி சுற்றின்னு இருக்க வேண்டாம், அங்கங்கே பட்டின பிரவேசம் போல் போயிட்டு எல்லாரையும் கணிசிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, உமக்கு உடம்பு ரொம்ப தளர்ந்து போயிடுத்து திருமேனி, அதனால் இவ்விடத்துலேயே எழுந்திருக்கணும். என்னென்னா சதா ஏவம் பக்தா இத்தனை நாளாக எப்படி சொல்லிட்டு இருந்தீரோ அதே போல் துவயம் அர்த்த அனுசந்தானம் பண்ணி கொண்டு அர்த்தத்தோடு தெரிஞ்சின துவயத்தை சொல்லிட்டு இப்படியே இருந்துரும். எங்கே இருக்கணும், ஸ்ரீரங்கே சுகமாசம், ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்துள் இருக்க வேணும்னு சொல்லிட்டார் இல்லையா. அதைத்தான் நமக்கு பாடம் இப்போது. என்னன்னு கேட்டால் துவயத்தை சொல்கிறது தான், அதுவும் திருநாம சங்கீர்த்தனம் தான். நாராயண சப்தம் வருதா இல்லையா அதில், சிவன் சீமதே அப்படின்லாம் அந்த சப்தம்லாம் வந்துடுதா இல்லையா, சிவன் நாராயண சரணோ சரணம் சரணவரணம் வந்துடுறது, பெரிய பிராட்டியார் திருநாமம் வந்துடுறது, எம்பெருமான் சாக்ஷா திருநாமம் வந்துடுது, எம்பெருமான் திருவடியே அப்படிங்கிறதால சரணோன்னு ரெண்டே ரெண்டு திருவடியை மட்டிலும் காட்டி கொடுத்துருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு துவயம்தான் நமக்கு திருநாம சங்கீர்த்தனம்னு தெரியாது, அதை தவிர வேறு கதி கிடையாது. இருந்தாலும் சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படிங்கிற அதுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது முமுட்சுப்படியிலே சர்வதர்மங்களையும் விட்டுவான உபாயாந்தரங்களை விட்டு வர வேணும். உபாயாந்தரங்கள் எடுக்கும்போது அவதார ரகசியம் கர்மயோக ஞானயோக பக்தியோக அவதார ரகசிய க்ஷேத்ரஜ்ஞ விசேஷங்கள் திருநாம சங்கீர்த்தனம் திருவிளக்கிருக்கை திருமாலை இடுக்கை முதலிய எல்லா விஷயங்களும் உபாயாந்தரங்கள், இது அத்தனையும் விட்டு வா, திருமாலை கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருநாம சங்கீர்த்தனம் அதெல்லாம் கீழ்ப்படி, அதெல்லாம் உபாயாந்தரங்கள். எப்போ உபேயமான வஸ்துவே அதான் அந்த பரமை காந்தித்வம் வந்தவனுக்கு தான் அது, அது அப்போ கூறத்தாழ்வானுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா. ஸ்ரீபாஷ்யம் சாதிப்பதற்கே காரணமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானாரை காட்டிலும் அதிகமான மேதாவிலாசம் உடையவர்லாம் எல்லாம் செய்து பண்ணிவிட்டு கடைசியில் நான் பெற்ற பேர் நாலூரானும் பெற வேணும் சொல்லக்கூடிய எண்ணம் அந்த சித்தம் இருக்குது மக்கு, அப்படியே கருணை கடலாக ஓடுறது அவருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் பரமைகாந்திக்கு மேலே பரமை காந்தியாக இருக்கக்கூடியவர் அவர் போய் இதெல்லாம் எனக்கு அனுகூலம் பிரதிகூலம்லாம் இப்படி இருக்கே, நான் உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ண முடியலேங்கிறது சாதாரண ஜனங்களுக்குங்கிறத இப்போ நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால தான் உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனம் உன்னுடைய குணக்கீர்த்தனம் நமஸ்காரம் தியானத்தை விட்டுடுங்க, தியானத்தை பற்றி சொல்லிட்டேன், இந்த நமஸ்காரம் பண்ணலாமா கூடாதா, சந்நிதிகளில் போகிறோம் நமஸ்காரம் பண்ணுறோம், கையெழுத்து அஞ்சலி பண்ணுறோம், பிரதட்சணம் பண்ணுறோம், கீழே விழுந்து சேவிக்கிறோம், இன்னும் சில இடங்களில் வேண்டாத விஷயங்கள்லாம் பண்ணி அங்க பிரதட்சணம்லாம் பண்ணுவார்கள், இதில் ஸ்திரீகளும் பண்ணுவார்கள், இதெல்லாம் எந்த சம்பிரதாயம்னு தெரியல. நம்முடைய அதாவது இதை பண்ணக்கூடாதுன்னு படி என் சொல்ல வரல, அப்புறம் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் செய்து இவ்வளோ சொல்லியிருக்கேன் சுவாமி, ஆண்டாள் இவ்வளோ சொல்கிறாள், எல்லாமே கீழ்ப்படி உள்ளவாளுக்கு சொல்கிறதுக்கு, இதெல்லாம் எம்பெருமான் கிட்ட வந்த பிறகு நீ மாறிடுவ, அது எம்பெருமான் உன்னை மாற்றிடுவான் அவனுக்கு, அவளுக்கு தெரியும் ஆண்டாளுக்கு, அதை சொல்ல வரல. நீ வந்து அஞ்சலி பண்ணியானா பெருமாளும் பிராட்டியும் அழுவாளே, ஐயோ எனக்காக கையை ரெண்டு கையை எடுத்து சிரமப்பட்டு இப்படி கையை சேர்த்து என்னை சேவிக்கிறதே எனக்கு அஞ்சலி பண்ணுறதே, அம் அகார வாட்சியனான எம்பெருமான் நாராயணன் அம் அந்த நாராயணனை ஜலயதி நீர்பண்டமாக ஆக்கிடும். நம்ம இது மாதிரிலாம் அம் ஜலயதி இது அஞ்சலிகினே பேர், அதுக்கு ஜலயதி கண் நீர்பண்டமாகி அழுதுருவான் நம்மளை பார்த்து. ஐயோ நம்ம பக்தன் நம்முடைய நம்ம குழந்தை போல இருக்கான், நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட கையில் என்னை சமிச்சுக்கோ அப்படின்னு அழுதுண்டே கையை இப்படி வச்சுதானாக்கா நமக்கு எவ்வளோ உருகி போயிடுவோம் நம்ம. ஐயோ இந்த குழந்தை நம்மக்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறது, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அது என்ன அபராதம் பண்ணிட்டு, ஒன்றும் பண்ணலையே, என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும்னு இருக்கக்கூடிய எம்பெருமான்கிட்ட போய் அஞ்சலி பண்ணலாமா? இதை நான் சொல்லலை, பராசர பட்டர் ஆச்சரியமாக சாதிக்கிறார் குணரத்ன கோஷத்தில், அதை எடுத்து அப்படியே வியாக்கியானம் பண்ணிட்டு அதுக்கு மேல் கொண்டு நான் போகிறேன். இப்போ ஐஸ்வர்யம் அக்ஷர கதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீர்யா அஸ்மை ந கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்பா துவம் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவா. பிராட்டிக்கிட்ட போயிருக்கிறார், பெரிய பிராட்டியார் ரங்கநாயகி தாயார்கிட்ட, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இவர் குழந்தை தானே, ஆழ்வானுடைய குமாரராக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தையாக பாவிச்சுட்டு தான் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் ஆழ்வான் அப்படியே பாதிவர பராசரப்பட்ட பார்த்து 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 கண்ணாலேயே வளர்த்துட்டுருக்கிறார்கள். பரஸ்பரம் பேசுவார்கள், பெரிய பெருமாளும் பராசரப்பட்ட பேசுவார், பிராட்டியும் பராசரப்பட்ட பேசுவார். அப்படி பேசக்கூடியவர்கள், பேசும் தெய்வமாகவே இருந்தார் நம்பெருமாள். ஒரு சந்தர்ப்பம் பெரிய பிராட்டியார்கிட்ட வந்தார், தலை அப்படியே குனிஞ்ச சுபாவத்தோடு பெரிய பிராட்டியார் இருக்கிறார் அங்கே ரங்கநாயகி தாயார். ஏன்னா நம்முடைய தாயார்கள்லாம் வணக்கத்தோடு இருக்கிறது தானே அவர்களுக்கு பெருமை. பெருமாளுக்கு எதிரே தலையை நிமிந்து பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறாப்புல இருப்பார்களா? இருக்க மாட்டார்களே. அவர்களுடைய திருமேனியே தலை வணக்கத்தோடு தான் இருக்கும். அதுபோல அப்படி தலை வணக்கத்தோடு இருக்கிறது போல இருக்க இவர் பராசர பட்டர் என்ன நினச்சுட்டார், ஏதோ வெக்கப்பட்டு தான் பெரிய பிராட்டியார் தலை குனிஞ்சுட்டு இருக்கான்னு நினச்சுட்டார். என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே சொல்கிறார், ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. ஒரு குழந்தை கிட்ட வந்துட்டு கஸ்மைச்சிது அஞ்சலி பரம் வகதே விதீரிய, ஒரு அஞ்சலி பண்ணித்தான் ஒரு குழந்தை, ரெண்டு கையை எடுத்து சேர்த்து இப்படி வச்சு, ஐயோ இந்த சிரமப்பட்டுடுத்தே, இந்த சிரமப்பட்டத்துக்கு தகுந்தாப்புல நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தையே உனக்கு கொடுத்துட்டோமாடா அஞ்சலிக்கு சமானமா, இல்லை அது வேண்டாம்னா அக்ஷரகத்தின்னு சொல்லும்படியான கைவல்யத்தையே கொடுத்துட்டோமா உனக்கு, பரமம் பதம்பா பரமபதத்தையே உனக்கு கொடுத்துட்டோமா, கட்டியாளும்படியா நீயே கட்டி ஆண்டுக்கோ, நீ தான் ராஜா அப்படின்னு உனக்கு கொடுத்துட்டோமா, நீ பண்ண அஞ்சலிக்கு இவ்வளவு கொடுத்தும் இவன் பண்ணின அஞ்சனிக்கு கொடுத்தது போர்லையே அப்படின்னு நினச்சின்னு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சின் இருக்கிறியோ, அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப, அம்ப ஐயே தாயாரே பெரிய பிராட்டியாரே நீ இவனுக்கு கொடுத்தது போர்லேன்னு நினச்சின அஸ்மைன இந்த குழந்தைக்கு ந கிஞ்சித் உச்சிதம் உச்சிதமானது நான் ஒன்றும் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிண்டு துவம் லஜ்ஜசே லஜ்ஜப்பட்டு தலை குனிஞ்சின்னு இருக்கியோ கதைய கோய உதார பாபா, பெரிய பெரிய பெருமாள் அவர் அவங்க ஆத்துக்காரர் ரங்கநாதனாக வந்திருக்கிறார், வெக்கப்பட்டு தலை குனிஞ்சின்னு இருக்கிறது, நான் உன் பிள்ளை பராசரன் தானே வந்திருக்கேன், ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறதுக்கு இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்போது ஒரு ஒரு உயர்ந்த பக்தனானவன் சந்நிதிக்கு போனால் அஞ்சலி பண்ண மாட்டான். இன்றைக்கும் நீங்கள் மகான்களை போய் பாருங்க, சந்நிதிக்கு போனால் அந்த பாகவதோத்தமர்களை பார்க்க வேண்டியது, பரஸ்பர குசல பிரசனம் பண்ண வேண்டியது, கோஷ்டியில் அன்பைக்க வேண்டியது, பிரசாதம் கொடுத்தா சுவீகரிச்சுட்டு வெளில வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். எம்பெருமான பார்வை கண்ணார ஆனந்தம் அனுபவிப்பார்கள், ஆபாத சூடம் அனுபூய சொல்லும்படியாக அனுபவிப்பார்கள். ஆனால் எம்பெருமான கீழ் விழுந்து சேவிப்பதோ அதெல்லாம் கிடையாது. எப்பொழுது நம்மாழ்வாராகிய திருவடியை கையில் எடுத்தார்களோ அந்த க்ஷணம் அதுக்கு மரியாதை உண்டு. கையில் எடுத்தாச்சுன்னா ஸ்ரீசைலேசதையாக பாத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேவிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வேற. பெரிய பெருமாள் அப்புறம் பார்த்து அழுவரே சம்பிரதாயத்தை, ஐயோ எனக்காக கால் கடுக்க பிரதட்சிணம் பண்ணுறதே இந்த குழந்தை, எனக்காக கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறதே, சரி இதுக்கெல்லாம் மேலே அங்க பிரதட்சிணம் அதை விட மோசம் பண்ணவே கூடாது, அதவே பண்ணுறார்கள். அது ஸ்திரீகள்லாம் எப்படி சேவிக்கிறான், சாஷ்டாங்கமாக அவன் சேவிக்கிறான், காலை மடக்கிண்டு ஒரு முட்டிக்கால் போகிற போது போட்டு செய்வி, ஏன்னா தன் உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்கள்லாம் கீழே பூமியில் படக்கூடாது, பட்டா அபச்சாரம் அப்படிங்கிறதுக்காக அப்படி சேவிக்க மாட்டார்கள். ஆனால் அங்க பிரதட்சிணம் பண்ணுறார்களே, பூமி பூரா பூமியில் எல்லா அவயவங்களும் படுறதா இல்லையா, ஸ்திரீகளுடைய அவயவங்கள் படலாமா, புருஷாளுடைய அவயவங்கள்லாம் அப்படி படலாமா, அப்படி அப்போ அங்க பிரதட்சிணங்கிறது பெரிய பிசகு இல்லையா, அதெல்லாமே பண்ணுறார்களே, இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை எடுத்து சொல்லணும். ஆனால் அதுக்காக அடியே இப்போ சொல்ல வரல, சந்நிதிக்கு போனால் சேவிக்காதீங்கோ பிரதட்சிணம் பண்ணாதீங்கோ கையெடுத்து அஞ்சலி பண்ணாதீங்கோ நான் சொல்லக்கூடாது. இதை சம்பிரதாயார்த்தமாக புரிஞ்சுன்னு எம்பெருமான் அழுவானேன்ற சிந்தனை நமக்கு வந்துவிடுத்தா நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். அது வரைக்கும் இந்த சாதனம் பண்ணிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. பண்ணுங்கோ, எல்லோரும் சேவிங்கோ, போய் பிரதட்சிணம் பண்ணுங்கோ, கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. அடியன் சொல்ல வரல, அடியேன்னு போனால் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. என்னால் உண்மையில் நான் எம்பெருமான் அழுவதை அனுபவிச்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன். ஐயோ, எனக்கு அதுக்கு ஒரு குழந்தை நம்மளை பார்த்து இப்படி பண்ணுறதேன்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால் அடியன் இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் பராசரப்பட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் அடியன் செய்கிறது கிடையாது. அங்கே என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டுருக்கிறாரோ அதெல்லாம் அடியன் பண்ணுறது இல்லை. அதுதான் உண்மையான சம்பிரதாயம். அடியன் அது பெருமையாக சொல்லலை, எம்பெருமான் அழுவானேங்கிற எண்ணம் அடியனுக்கு தோணி போயிடுது. அதனால் அப்படி செய்கிற இருக்கட்டும். இப்போ இந்த விசேஷத்தில் நமஸ்காரம் கூட நான் பண்ண முடியலையே அப்படின்னு அழுதுலாம் கீழ்ப்படியில் உள்ளவாளுக்கு அகக்குறத்தாழ்வான் சாதிக்கிறார். இந்த இடத்துல உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனம், குணகீர்த்தனம், நமஸ்காராதிகள், தியானங்கள் இது எதுவுமே பண்ண முடியாமல் இதில் இச்சையும் இல்லாமல் போயிடுத்து, வாஞ்சையே இல்லாமல் போயிடுத்து, ஸ்ரத்தையே இல்லை, எனக்கு பக்தியோ இல்லை, நான் என்ன தான் பண்ணுவேன், சக்தியும் இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுக்கான சக்தியும் இல்லை. அப்போ அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து இதெல்லாம் பேசுகிறார். உடனே நம்பெருமாள் கேட்டானா, ஆழ்வான் நீ இப்படி பாப பூயிஷ்டராக இருந்தியானா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், என்னை என்ன செய்ய சொல்கிற, உனக்கு நான் என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு பெருமாள் ஆழ்வானை பார்த்து கேட்டார். உடனே உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் இலக்கு, ஒரு லட்சியம் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் யாருக்கிட்ட போகணும் தெரியுமா, எல்லா கல்யாண குணங்களும் எங்கிட்ட தான்டா வரணும், எல்லாம் எங்கிட்ட தான் வரணும். ஏன்னா இந்த தலையில் எங்கிட்ட ஒரு கிஞ்சித்காரமும் எதிர்பார்க்கவே முடியாது உங்ககிட்ட. ஏன்னா அடியேன் பாப பூயிஷ்டனாக இருக்கேன். அதனால் அதுக்கு உடனே ஐஸ்வர்யம், சங்கல்பானு குணமாக இருக்கக்கூடிய ரட்சணத்துக்கு உறுப்பான வீரியம், துக்கத்தை பொறுத்திருக்க மாட்டாய்க்கு உரிமையான கருணை, குற்றங்களில் கண் செலுத்த வேண்டாமைக்கு உறுப்பான க்ஷம, இன்னும் எவ்வளோ அவ்வியாத சௌகந்தர்ய விஷயங்கள், வாத்சல்யம், சௌசீல்யாதிகளான எல்லா குணங்களும் மற்றவா பக்கத்தில் போகிறதோ போகலையோ அதை பற்றி அப்படி எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் தான் இது எல்லாம் வரணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நான் வந்து குற்றமே பண்ணுறேன். அதனால் அதுக்கு ஒன்று என்ன பண்ணணும், என் மேலே க்ஷமையை உண்டாக்கணும். எனக்கு வந்து எதுவுமே எதிர்பார்க்காதபடி அடியன் ஒன்றுமே இல்லாமல் இருக்க ஐஸ்வர்யம் இருக்கணும், சங்கல்பான ரூபமான ரட்சணத்துக்கு உறுப்பான வீரியம் உங்கள்கிட்ட இருக்கே அது என் மேலாம் செலுத்தணும். ஏன்னா நான் தான் ரட்சிக்கப்பட வேண்டியவன் இப்போது. அப்புறம் துக்கத்தை பொறுத்திருக்க மாட்டாமே ஒரு மன கருணை, என் மேலே இப்படி ஒரு துக்கம் இருந்ததுன்னா நீ அந்த கருணையோடு என்னை பார்த்துட்டேன்னா எனக்கு துக்கம் விலகும், அதெல்லாம் நீ பண்ணணும். இதுக்கு மேலே சௌஹார்த்தம், சுகிருத்தன்மை, நண்பனாக கூடவே இருக்கணும் எனக்கு சௌஹார்த்தம். வாட்ஸ கை குழந்தையை எப்படி கவனிச்சுப்பார்களோ பெரிய பெருமாளும், பெரியாவது தாயாரும் தந்தையாரும், அதுபோல் உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவே உலகம் உண்டான்னு சொல்லும்படியாக, நீ உலகுக்கோர் முந்தை தாங்க அத்தனாகி அன்னையார், அத்தனாகி அன்னையார் ஆளுமெம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பொழுந்து நம்மையாட்கொள்வான். இதெல்லாம் திருச்சந்த விருத்தத்திலையும் தெரிவிச்சிருக்கிறார் திருமஷை ஆழ்வார். அப்படி எல்லாம் பண்ணும்படியான. அப்புறம் சௌசீல்யம்னா புறையற கலத்தல்னு பெயர், சுசீலத்தன்மை. சீலத்தன்மைன்னு சொன்னாலே மகத்துன்னு பார்க்காம, மந்தமதிகள்னு பார்க்காம, எல்லோரையும் அரவணைச்சுண்டு போகிற புறையறக்கலத்தல்ங்கிற தன்மை உண்டு. இது எல்லா குணங்களும் மற்ற பக்கத்தில் போகிறதோ இல்லையோ எனக்கே வர வேண்டியது. சொல்லும்படியா ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிமக்ஷமாத்யாக சுவாமின் அகாரணசு ஹிருத்வமதோ விசேஷாத்து சர்வே குணாக சிவிஷயாக தவ மாமபாரா கோராகபூர்ண மகதின் நிகதம் சமேத்தியாகா. இந்த ஸ்லோகத்தை ரொம்ப இதெல்லாம் தெரிவிக்கிறார். எம்பெருமானே, உன்னுடைய ஐஸ்வர்யமோ வீரியமோ கருணையோ பெருமையோ பொறுமையோ எல்லாம் அதுக்கு மேலே விசேஷப்படியாக அந்த அவ்வியாஜ சௌஹார்த்தம், அதாவது ஒரு வியாஜத்தை கொண்டு இல்லாமல் சுகிருத்தன்மையாக இருக்கிறது. எல்லா கல்யாண குணங்களும் அபார கோர பாபங்கள் நிறைஞ்சவனாக இருக்கக்கூடிய, கதியற்றவனாக மிருதப்பிராயனாக இருக்கக்கூடிய எண்ணத்தான் பெறணும், எங்கிட்ட தான் விஷயீகரிச்சுண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சுட்டார். கடைசியாக நிகமன பாசுரம்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொன்றுத்துக்கும், அதுபோல் இந்த இடத்துல கடைசி ஸ்லோகத்தில் நிர்பந்த ஏஷ எதிதே எதேஷ வைதாக சம்சேவினோ வரத ரக்ஷசி நேதராம்ஸ்துவம் தர்ஹித்வமேவ மயி சக்தியதிகார வாஞ்சாஹ பிரத்யூக சாந்திமிதரஞ்ச விதேகி விஸ்வம் வரந்தரும் பெருமானே அப்படின்னு வைகுண்ட பெருமாள் அழைக்கிறார். எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியனால வரதன்னு பெயர். இது வந்து வரதராஜஸ்தோன் கடைசியில் முடிக்கும்போது ஐயே தயாளோ வரத க்ஷமானிதேன்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம்லாம் சாதிச்சிருக்கிறார். இந்த இடத்துல வரந்தரும் பெருமாளே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் அனுஷ்டிப்பவர்களைத்தான் ரட்சிப்பேன், அல்லாதவர்களை சாஸ்திர விதிப்படி யார் இல்லையோ அவர்களை ரட்சிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு ஒரு நிர்பந்தமாக இருக்குமாகில் அதைத்தான் நீ வச்சுப்பேன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, சாஸ்திரத்தில் எதெல்லாம் விதிச்சிருக்கோ அதை என்னிடத்த நீயே பண்ணி என்னை எனக்கு உண்டாகும்படி செஞ்சு என்னை ஆட்கொள் அப்படின்னு முடிக்கிறார். நீயே என்னிடத்துல சக்தியையும் அதிகாரத்தையும் அபேட்சையும் பிரதிபந்தன நிவிருத்தி எல்லாத்தையும் மற்றும் அபேட்சிதமான எல்லாவற்றையும் நீயே உண்டாக்கி கொள்ள கடவை அப்படின்னு பிரத்யோகசாந்தி மிதரஞ்ச விதேகி விஸ்வம் விதேகி, நீயே இது எல்லாத்தையும் பண்ணும்படி என்னிடத்துல உண்டாகும்படியாக செஞ்சு அந்த யோக்கியதெல்லாம் உனக்கு இருக்குடா அப்படின்னு காட்டி உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக பூர்த்தி பண்ணி முடிக்க வரந்தனும் பெருமானேன்னு சாஸ்திர விகிதங்கள் ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்யா யஸ்தாமுல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபின வைஷ்ணவகான்னு ஒரு அழகான ஸ்லோகம். அதில் நாம் பெருமாள் கிட்ட துரோகின்ற பேர் வாங்கக்கூடாது, அது வாங்கலாமா? ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமையேவ ஆக்ஞா, ஸ்ருதியோ வேதங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களோ ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டவைங்களோ என்னுடைய ஆக்ஞை என்னுடைய விஷயத்துக்கு கட்டுப்பட்டது எல்லாம், அதை யாரும் மீறக்கூடாது. ஆக்ஞாச்சேதி, நான் ஆக்ஞை இட்டதெல்லாம் எவன் வந்து ஒரு கால் மீறானோ அவன் என்னுடைய துரோகி மம துரோகி, அவர் என் பக்தனாக இருந்தாலும் அவன் வைஷ்ணவன் இல்லைன்னுட்டார் பெருமாள். மத் பக்தோபின வைஷ்ணவகா ந வைஷ்ணவகா, அவன் என் வைஷ்ணவனே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், பெருமாள் வாயால் நம்ம ஆக்ஞாச்சேதி மம துரோகின்ற துரோகின்ற பேர் நம்ம வாங்கலாமா? இருந்தாலும் சம்பிரதாயம்ங்கிறது நமக்கு ஒன்று உண்டு. நம்ம கிரகங்களில் பூர்வர்கள் என்னத்தை அனுஷ்டிச்சார்களோ மேலையார் செய்வனகள் அப்படின்னு சொல்லும்படியாக அவர்கள் எதை அனுஷ்டிச்சார்களோ அதுதான் நம்ம அனுஷ்டிக்க போகிறோம். அவர்களும் சாஸ்திர விகிதத்தில் உள்ள விஷயத்தை அதுக்கு எதிர்மறையாக செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் சம்பிரதாயத்தில் பேதம் இருக்குது, எங்கள் கிரகத்தில் அனுஷ்டிப்போம் அதே விஷயத்தை வேறு கிரகத்தில் வேறு விதமாக அனுஷ்டிப்பார்கள் அப்படிங்கிறது உண்டு இல்லையா? அதனால் அந்த சம்பிரதாய பேதம் வேணால் இருக்கலாமே தவிர சாஸ்திரத்தையோ ஸ்மிருதிகள் இதெல்லாம் மீறத்துக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு பண்ண தெரியல சுவாமின்னு நீரே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு உனக்கு அந்த யோகதை இருக்கட்டான்னு சொல்லி உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள்ள வேணும்னு சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அதனால் இதோட ஆச்சரியமான வைகுண்டஸ்தவம் பூர்த்தி ஆகிறது. இதுக்கு மேலே முடிவு தனியன்களாக ரெண்டு தனியன்கள் ஆழ்வான் விஷயமாக சாதிச்சிருக்கிறார்கள். அந்த விஷயத்தையும் இப்பொழுது அடியேன் விண்ணப்பம் பண்ணி பூர்த்தி பண்ணி அமைகிறேன். அதாவது வியக்தி குர்வன் நிகம சிரசாமர்த்த மந்தர் நிகூடம் ஸ்ரீ வைகுண்டஸ்துதி மகிருத யஹா ஸ்ரேயசே சஜ்ஜனானாஹம் கூராதீஷம் குருதரதயாதுக்த சிந்தும் தமீடே ஸ்ரீவத்சாங்கம் ஸ்துதிமத குருச்சாஸ்திரசீலை கதாமா. வேதாந்தத்தில் என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதில் ரகசியமாக எதெல்லாம் பொதிஞ்சு கிடக்கிற ரகசியங்கள்ங்கிறது உண்டோ அந்த பொருள்கள்லாம் விசதீகரணம் பண்ணுறதாக விவரணமாக கொடுப்பதற்காக அதை நினச்சி நினச்சி சத்புருஷர்களுடைய ஸ்ரேயஸுக்காக, சத்புருஷர்கள்லாம் இப்போ மட்டமானவர்கள் என்ன ஆகும்னு கேட்டால் நாஸ்திக புத்தி அடைஞ்சு தெருவில் போகிறவர்களையும் பக்தினால் மேலே தூக்கணும்தான். அதுக்கும் பல உபதேசங்கள்லாம் பண்ணி இருக்கிறார் மத்தியில். அப்பாக எவன் ஏகாந்தியாக வந்துட்டானோ அவனை பரமைகாந்தி ஆக்குவதற்காக வேண்டி ஸ்ரேயஸுக்காக ஸ்ரீவைகுண்டஸ்தவங்கிற விஷயத்தை அருளி செய்தவராகக்கூடிய குரத்தாழ்வானுக்கு மிகுந்த கருணக்கடலாக இருக்கக்கூடியவர், சாஸ்திர சித்தமான ஆச்சாரிய லட்சண சிஷ்ய லட்சணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய முக்கிய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய குரத்தாழ்வானை துதிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டார். இந்த இடத்துல இன்னொரு தனியன் அர்வாஞ்சோ எத் பதசரசிஜத்வந்தமாஸ்ரித்யா பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயமுபகதா தேசிகா முக்திமாபுஹு சோயம் ராமானுஜ முனிரபிஸ்வீய முக்திம் கரஸ்தாஹாம் யத் சம்பந்தாத் அமனுதகதம் வர்ணயதே கூரநாதஹா. தம்முடைய சிஷ்யர்களே தமது திருவடி சம்பந்தத்தினாலும் தம்முடைய பூர்வாச்சாரியர்களை தமது திருமுடி சம்பந்தத்தாலையும் உஜ்ஜீவிப்பதற்குள்ள எம்பெருமானாரும் கூட கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தால் தான் தமக்கு முக்தி சித்தம் அப்படின்னு திருவள்ளம் பற்றினதாக இதிகாசம் இருக்குது. அதாவது இதிகாசம்னா நம்ம தெரிஞ்சின்ற விஷயங்கள் நம்முடைய குரு பரம்பரையில் அப்படி தான் தெரியறது. அப்படிப்பட்ட ஆழ்வான் பெருமையை நாம் என்னென்னு வர்ணிக்கிறது. மொழியை கடக்கும் பெரும்புகழன்றோ அந்த ஆழ்வானுடைய பெருமை அப்படின்னு சொல்ல வராருங்க. எம்பெருமானாருக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் உண்டாச்சுன்றது சம்பிரதாயத்தை தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிய அடியன் கருணை அதிகமாக போயிடுத்து உடையவருக்கு ரொம்ப தாபப்பட்டு நிற்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில், ஐயோ நம்முடைய ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி பக்கத்தில் சபதம் பண்ணிவிட்டு இனிமேல் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணிவிட்டு, ஆனால் வெளியில் வந்து ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் அப்படின்னு எல்லாரும் ஆரியர்கள், அதாவது யார் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டார்களோ அவர்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டியதுங்கிற கிரமத்தோடு உட்கார வச்சு சொல்லிட்டேனே, அதனால் நரகம் வாய்க்கும்படியா ஆயிட்டேனே அடியேன் அப்படின்னு ஒரு உள்ளூர ஒரு புறம் இருந்துகிட்டே இருந்தது அவருக்கு. அந்த ஜுரம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போது கடைசியில் வரதங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற விஷயம் உடையவரும் கூட தான் இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் வரதங்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கண்ணை பெற்றுக்கொள்னு சொல்லும்போது என்னவோ ஆயிரம் சொல்லி கடைசியில் சொன்னார், விஷயத்தை சொன்னார். உடனே ஆழ்வான் வரதன் சாதிக்கிறார், உமக்கும் உம் சம்பந்தம் பெற்ற எல்லோருக்கும் மோட்சம் தந்தோம். அந்த சந்தர்ப்பத்தை தான் அடியேன் பெற்ற பெயர் நாலூரானும் பெற வேணும்னு கருணைக்கடலான ஆழ்வான் பிரார்த்தனை பண்ணிட்டார். உடனே உடையவர் தாண்டவமாடி குதிச்சு உத்தரியத்தை மேலே தூக்கி போட்டு ஆட்ட ஆடுன்னு ஆடுறார். என்ன விஷயம்னு பார்த்தா, இது நாள் வரைக்கும் நரகம்தான் வாய்க்கும்னு கொஞ்சம் பரிதவிச்சுட்டு இருந்தேன், ஆழ்வான பார்த்து பெருமாள் சொல்லிட்டார், உன் சம்பந்தம் பற்ற எல்லாருக்குமே நரகம் வைகுண்ட பிராப்தி மோட்சம் தந்தோம்னு சொன்னதுனால இப்போ ஆழ்வான் சம்பந்தம் பெற்றவன் என்ன சிஷ்யனாக, அதாவது எம்பெருமானாருக்கு சிஷ்யனாக இருந்தாலும் இந்த சிஷ்யங்கிற சம்பந்தம் இப்போ உடையவருக்கு உண்டு இல்லையா, அந்த சம்பந்தத்தாலே அடியனுக்கும் வைகுண்ட பிராப்திங்கிறது சித்தமாயிடுத்து அப்படின்னு எம்பெருமானார் ரொம்ப குதூகலிச்சுன்னு குதிச்சு நர்த்தனமே பண்ணார்னு தெரியுது நம்முடைய அதாவது குரு பரம்பரையில். அதனால் அந்த திருவடி சம்பந்தம் திருமுடி சம்பந்தம் எம்பெருமானார் மூலமாகத்தானே எல்லோருமே வைகுண்ட பிராப்தி அடைகள். எம்பெருமானுக்கே ஒரு கால் வைகுண்ட பிராப்தினா கூட அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தத்தால் தான்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, அந்த எம்பெருமானாரும் கூட குரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தால் தான் நமக்கு முக்தி சித்தம் அப்படின்னு திருவுள்ளம் பற்றினதாக நமக்கு தெரியறது இல்லையா. அப்படிப்பட்ட ஆழ்வான் பெருமையை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். நாமும் அந்த எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆழ்வான் திருவடிகளே சரணம் அடியேன் இந்த வைகுண்ட ஸ்தவத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். எல்லோரும் உஜ்ஜீவிக்கும்படியாக தந்தருளின அந்த மகானை சதா சர்வகாலமும் நினைத்து நினைத்து உள்ள முருகி அவர் திருவடியே ஸ்மரணம் பண்ணி கொண்டு இந்த காலட்சேபத்தாலே கேட்டவர்கள் அனைவர்களுக்கும் உஜ்ஜீவனமாக வேணும் என்ற பல்லாண்டு பல்லாண்டு பாடி அடியேன் பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜாபனம் யதிதமத்யது பாமகீனம் அங்கீ குருஷ்வ யதிராஜதயாம் புராசேஜ்ஞோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாதனன்ய சரணோ பவதீதி மத்வா. அடியேன் தாசானுதாசன்.